வணக்கம் குருபரன். முதலிலே இலங்கையில் அரசியல் கைதிகள் விடுதலையாவது ஏன் தாமதமாகிறது என்று கூறுவீர்களா?
அரசியல் கைதிகள் பிரச்சினை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னர் சூடாக விவாதிக்கப்பட்ட ஒரு விடயம். ஒவ்வொரு நாளும் அந்த விடயம் பத்திரிகைகளிலும் அரசியல் பரப்பிலும் சூடாக விவாதிக்கப்பட்டது. ஆனால் திடீரென்று அது இப்பொழுது அரசியலிலே பேசு பொருள் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. அது ஒரு திட்டமிட்ட வகையிலே வேறு விடயங்களை முன்னிறுத்தி இதனை பின்தள்ளி இதன் விளைவாக ஏற்பட்டதோ என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்று அது அரசியலிலே பேசு பொருளாக இல்லை என்பது ஒரு சிக்கலாக இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசியல் கைதிகள் என்ற பதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் புனர்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அழுத்தமாக இருக்கின்றது. அந்த புனர்வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஒரு வருடத்துக்கு பின்னரோ 1.5 வருடத்துக்கு பின்னரோ அவர்கள் விடுவிக்கப்படலாம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆனால் இதிலே குறிப்பிடத்தக்க அளவு கைதிகளுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவென்றால், புனர்வாழ்வை தாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் தான் அது சாத்தியம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. 1. 2, புனர்வாழ்வு பெற்றுக்கொண்டதன் பின்னராக கூட அரசியல் கைதிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவுகள் தொடர்பாக ஒரு வரலாறு இருக்கின்றபடியால் புனர்வாழ்வுக்கு பின்னரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கான வாய்ப்பு இருக்குமா என்பது தொடர்பான சந்தேகங்களும் அவரிடம் உள்ளது. ஆனால் அப்படி இருந்தாலும் வேறு ஒரு தீர்வுகளும் முன்வராத சந்தர்ப்பங்களிலே குறிப்பிடத்தக்க பலர் இந்த புனர்வாழ்வை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய சூழல் இருப்பது போல் தான் தெரிகின்றது. ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக ஐநா ஜெனிவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த அந்த விடயம் இன்னும் நிறைவேறாத ஒரு சூழலிலே தொடர்ந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் நீங்கள் அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல கைதுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்னை பொறுத்தவரையில் அண்மை காலத்தில் கடந்த 2-3 மாதங்களில் செய்யப்பட்ட கைதுகள் கூட என்னை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கைதுகள் தான் என்றுதான் நான் நம்புகின்றேன். அரசியல் கைதிகள் விடயத்தில் இருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பதற்கு அப்பால் தொடர்ந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை உயிர்ப்பாக பாவிக்க வேண்டும் ஒரு மனநிலையில் தான் அரசாங்கம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன்.
இவர்கள் விடுதலைக்காக சட்ட நடவடிக்கை ஏதாவது எடுக்க முடியுமா?
சட்ட நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த கைதிகளுடைய பிரதான கோரிக்கையே எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு இருந்தால் வழக்கை பதிவு செய்யுங்கள், வழக்கை பதிவு செய்து வழக்கை நடத்துங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். வழக்கு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலே வழக்கை முறையாக நடத்துங்கள், வேகமாக நடத்துங்கள், வேகமாக நடத்துங்கள் கூட இல்லை, முறையாக வளமையாக நடத்துவது போன்று ஒரு வழக்கை நடத்துவது போன்று அந்த வழக்கை நடத்துமாறு கேட்கின்றார்கள். அது கூட நடைபெறுவதற்கான சூழல் ஒன்று இன்று இல்லை என்பதுதான் உண்மை. அதற்கு சட்டமாதிபர் திணைக்கழகம் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் அரசாங்கத்தினுடைய சாட்டாக இருந்து வருகின்றது. அதையும் தாண்டி இந்த விடய தங்களுக்கு எதிராக வழக்குகள் முறையாக கொண்டு செல்லப்பட வேண்டும் இல்லை வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இதில் ஒரு மறைமுக அழுத்தம் இருக்கின்றது. நீங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்தால் இயல்பாக வழக்கு நகர்கின்ற வேகம் கூட தாமதப்பட்டு விடுமோ? ஏனென்றால் சட்டமாதிபதி திணைக்கழகம் சொல்லக்கூடும், இது உச்சநீதிமன்றத்துக்கு போய்விட்டது, இனி நாங்கள் இந்த வழக்கிலே செய்வது கொண்டுமில்லை, அங்கு தீர்ப்பு வந்ததன் பின்னராக இங்கே நடத்தலாம் என்றபடியால் கைதிகளுக்கு உண்மையாக ஒரு திரிசங்க நிலை தான் இந்த இடத்திலே. அப்போ இதுக்கு வந்து உண்மையாக சட்ட ரீதியான தீர்வுன்ற விட ஒரு அரசியல் ரீதியான முடிவு தான் எடுக்கப்பட வேண்டும். இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா இல்லையா, இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது விசாரிக்கப்பட வேண்டுமா இல்லையா, அதனை செய்வதா இல்லையா என்பது ஒரு அரசியல் தீர்மானம் தான். என்றால் உங்களுக்கு தெரியும், ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி வந்து கவர்மெண்ட், அரசாங்கம் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்வதோ தாக்கல் செய்வதில்லையோ என்ற தீர்மானம். அரசாங்கத்தினுடைய தீர்மானம் என்பது சட்டமாதிபர் திணைக்கத்தினுடைய தீர்மானம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி அமைச்சனுடைய தீர்மானம், கேபினட் மினிஸ்டர்னுடைய தீர்மானம், ஜனாதிபதி வரைக்கும் கூட செய்யும். இதில் அவர்கள் அரசியல் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தால் இதனை நாங்கள் வேகமாக கையாள வேண்டும், அவர்களுடைய வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும், வளமை மாதிரியாக நடத்த வேண்டும் அல்லது விடுதலை செய்ய வேண்டும், இந்த ரெண்டுலேயுமே இல்லை என்பது அவர்கள் இந்த விடயத்தில் காரியமாற்ற வேண்டும்ன்ற மனநிலையில் அவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை.
இலங்கையிலே அரசியல் திருத்தச் சட்டம் வந்து கொண்டிருக்கிறது அல்லது வருகிறது, அது குறித்து சில மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த திருத்தச் சட்டத்தில் எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது?
அரசியல் தீர்வு தொடர்பாக தொடர்ந்து ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், ஒற்றையாட்சிக்குள் தான் தீர்வு இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அண்மையில் பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்தின் கீழ் இயங்கிய கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸினுடைய அங்கீகாரத்தோடு நியமிக்கப்பட்டிருந்த பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் கமிட்டி ஆன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்மனுடைய அறிக்கையை பார்த்தால் ஒரு தரப்பு சொல்லுகின்றது, எந்த ஒரு லேபலும் எந்த ஒரு இது ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பா சமஷ்டி அரசியலமைப்பான்னு வெளிப்படையாக சொல்லாமலேயே நாங்கள் ஒரு அரசியலமைப்பை முன்வைப்போம் என்று. இன்னொரு தரப்பு அந்த குழுக்குள்ளேயே சொல்லுகின்றது, ஒற்றையாட்சி என்று சொல்லுவோம் ஆனால் ஒற்றையாட்சி என்பதனை வெறுமனே ஒரு பிளவுபடாத நாடு என்று நாங்கள் கருதுவோம் உண்டு. இன்னொரு தரப்பு அதில் ஒரு நபர் மட்டும்தான் நினைக்கிறேன், இப்பொழுது எப்படி ஒற்றையாட்சி இருக்கின்றதோ அதே மாதிரியாக செய்வோம் உண்டு. இந்த முதல் ரெண்டு நான் குறிப்பிட்ட இந்த கேட்டகரி கூட ஒரு பிரச்சனைக்குரிய கேட்டகரி தான், ஆனால் அது கூட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கோ தெரியாது. ஏனென்றால் ஞாபகம் இருக்கும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரெசல்யூஷன் கொண்டு வரும் பொழுது அதனுடைய முகவரை பந்தையிலே இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான புதிய அரசியலமைப்பை வரைவது ஒரு நோக்கம் என்ற அந்த வாசகத்தை கூட இருக்க விடக்கூடாது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிலைப்பாடெடுத்து அதனை நீக்கி வச்சார்கள் என்று எங்களுக்கு தெரியும். குறிப்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கமும் தேர்தல் முறை மறுசீரமைப்பும் நிறைவேற்று ஜனாதிபதி அதிகார முறையை ஒரு வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரியான ஒரு பாராளுமன்ற முறையாக மாற்றுவதும் தான் இந்த அரசியலமைப்பினுடைய பிரதான குறிக்கோள்களாக இருக்கும் என்பதன் மூலமாக தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கான ஒரு அடிப்படையாக இந்த அரசியலமைப்பு இருப்பதை எதிர்பார்க்க முடியாது என்பதனை தான் கூட்டமைப்புக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சொல்லிவிட்டதாக ஒரு ஆங்கில ஊடகம் தன்னுடைய அரசியல் பத்தியிலே சில மாதங்களுக்கு முன்னரே சொல்லிவிட்டதை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு அரசியல் தீர்வு இந்த இடத்திலே தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற மிக குறைந்த அடிப்படைகளையாவது பூர்த்தி செய்யுமா என்பதிலே பலத்த சந்தேகங்கள் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும்.
நீங்கள் SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்போடு இணைந்துள்ளீர்கள்.
ஒரு அரசியல் தீர்வை சட்டத்தின் மூலம் கொண்டு வர முடியுமா?
அரசியல் தீர்வை அரசியல் தீர்வு என்பது ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது என்பது தற்போது இருக்கின்ற சட்ட அரசியல் முறைமையை கைவிட்டு புதிய அரசியலமைப்பு சட்ட முறைமையை உருவாக்குவது. ஆகவே அதற்கு அது வந்து ஒரு அரசியல் தீர்மானமே ஒழிய ஒரு அரசியல் முயற்சியை ஒழிய அதற்கு ஒரு சட்ட தீர்வு இல்லை. உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் 1947 அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் 72 அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதாக வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது 72 அரசியலமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நீதிமன்றமானது 47 அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த அரசியலமைப்பு உருவாக்கவில்லை என்பது எங்களை உருவாக்கிய இன்ஸ்ட்ருமெண்ட் உபகரணத்தை நாங்கள் கேள்விக்குட்படுத்த முடியாது என்பதுதான் தீர்மானமாக இருந்தது. ஆகவே இதிலே அரசியலமைப்பு உருவாக்கம் என்பது ஒரு முற்றுமுழுதான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விடயம். இந்த முறை முயற்சியை பொறுத்தவரை அவர்கள் சொல்கிறார்கள், 1978 அரசியலமைப்பிலே புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவது எவ்வாறு என்று விதந்துரைக்கப்பட்ட செயன்முறையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பழைய அரசியல் முறைமையின் மீது அதனை முற்றாக கழித்தொதுக்காமல் அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் இது இருக்கும் என்பதுதான் இவர்களுடைய சித்தாந்தம். அதனால்தான் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி என்று சொல்கிறார்கள். அரசிய கான்ஸ்டிடுவெண்ட் அசம்பிளி இல்லை, 72 இருந்தது போல கான்ஸ்டிடுவெண்ட் அசம்பிளி இல்லை என்று சொல்லி சொல்கின்றார்கள். நான் இது வந்து சட்ட ரீதியாக கையாளப்படக்கூடிய விடயமே இல்லை.
ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையத்தின் விசாரணை தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது?
உங்களுக்கு தெரியும், 2015 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானமானது ஒரு கலப்பு பொறிமுறையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் அதிலே சர்வதேச பங்களிப்பு வழக்கு தொடுநர் என்ற அளவில் வழக்கை விசாரிக்கின்ற நீதிபதிகள் என்ற அளவில் என்று பல்வேறு மட்டங்களிலே சர்வதேச பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு சில மாதங்களிலே ஜனாதிபதி சிறிசேனா சர்வதேச பங்களிப்பு சாத்தியமில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். அந்த நேரத்திலே அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்ற அளவிலே அது கருதப்பட வேண்டும் என்று மங்கள சமவீர குறிப்பாக ஐக்கிய அமெரிக்க நாடுகள் வைத்து தெரிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமையாளர் அல்ஹுசேன் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்த பொழுது அவருக்கு பிரதமரையும் ஜனாதிபதியையும் உள்ளுறவுத்துறையும் சந்தித்தன் பின்னர் அவர் வெளியிட்ட அறிக்கையிலே தாங்கள் தொடர்ந்து 2015 தீர்மானத்துக்கு ஏற்றவாறு தான் நடந்து கொள்வோம் என்ற வாக்குறுதியை தந்திருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனுடைய அர்த்தம் சர்வதேச பங்களிப்பை இலங்கை அரசாங்கம் நிராகரிக்கவில்லை என்பதுதான் அவருக்கு சொல்லப்பட்டது என்று. அப்போ இந்த பிங் பாங் அந்த இங்கேயும் அங்கேயுமாக சொல்லி கொண்டிருந்தது இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கே தெளிவாக இராணுவ உயரதிகாரிகளுடனான சந்திப்பிலே சர்வதேச நீதிபதிகளுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லப்படுகின்ற. அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுப்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய ஆணையாளர்கள் ஒரு வாய்மூலமொழி அறிக்கையை இந்த மாதம் கூட்டத்தொடரிலே சமர்ப்பிக்க வேண்டும். அது தொடர்பாக ஒரு உறுதியான நிலைப்பாடை இவர் எடுப்பாரா? அப்படி எடுப்பதற்கான அழுத்தத்தை இந்த தீர்மானத்தை சேர்ந்து கொண்டு வந்த நாடுகள், அமெரிக்கா உட்பட அந்த நாடுகள் அந்த அழுத்தத்தை வழங்குமா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீளவும் சொன்னதை மீளவாங்கள் என்ற ஒரு அணுகுமுறையை இலங்கை கடைபிடிக்குமாக இருந்தால் சில விமர்சனங்களுக்கு மத்தியில் மீண்டும் ஐநாவில் அவர்கள் இப்பொழுது தாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற புதிய நண்பர்கள் ஊடாக அவர்கள் ஜூன் அறிக்கையையும் அதன் பின்னர் மார்ச் 2017 வர இருக்கிற அறிக்கையையும் தடை தாண்டலாம் என்ற நம்பிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதனையும் தாண்டி ஐநா மனித உரிமை முறைமை, யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் சிஸ்டம், ஒரு ஒரு சுயாதீனமான நிலைப்பாட்டை இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ், இந்த பூகோள அரசியலை தாண்டி எடுக்குமா என்பதற்கு இலங்கை ஒரு டெஸ்ட் கேஸ், ஒரு 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 பரிசோதனை களமாக இருக்கும் என்று நம்புகின்றேன்.
உங்களுடைய ஆஸ்திரேலிய பயணத்தை பற்றி கூறுங்களேன்.
ஆஸ்திரேலிய பயணம், பேராசிரியர் கிறிஸ்டோபர் ஜெயரட்னம் எலியேசர் அவர்கள் 1978 சிலோன் தமிழ் அசோசியேஷன் உருவாக்கியவர், அது பின்னர் ஈழம் தமிழ் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. கணிதவியல் பௌதிகவியல் பேராசிரியர், இந்த நாட்டிலே ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அவார்ட் வாங்கியவர், விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பெருமானார் மாமனிதர் பட்டம், உயிரோடு இருக்கும் பொழுதே மாமனிதர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய ஒரு சமூக முன்மாதிரியினுடைய நினைவாக நடத்தப்படுகின்ற வருடாந்தம் நடத்தப்படுகின்ற நினைவு பேருரையை ஜூன் மாதம் 12ஆம் தேதி மெல்பர்னில் ஆற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு புலம்பெயர் தமிழர்களை, தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளை ஒரு பயிற்சி பெற்றவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஒழுங்கும் செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது சிட்னியிலும் அப்படியான ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டவர்களோடு இன்று இலங்கையில் வடகிழக்கில் குறிப்பாக தமிழர்களுடைய அன்றாட வாழ்வு எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், பொறுப்புக்கூறல் தொடர்பான நிலைப்பாடுகள், அரசியல் தீர்வு தொடர்பான இன்றைய போக்குகளை பற்றியும் நாங்கள் ஒரு சமூகமாக செய்ய வேண்டியவை என்பது தொடர்பான உரையாடல்களை நடத்தியிருக்கின்றேன். இந்த உரையாடல்கள் பிரயோசனமாக இருந்திருக்கின்றன. இந்த உரையாடல்கள் மூலமாக தொடர்ந்து அதற்குரிய தொடர் செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை, நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறேன்.
நல்லது, மிக்க நன்றி குருபரன்.
நன்றி.